الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين ومبعوث رب العالمين اللهم صل وسلم على سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد وقال الله رب العزة تبارك وتعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن ولا على الذين إذا ما أتوك لتحملهم قلت لا أجد ما أحملكم عليه تولوا وأعينهم تفيض من الدمع حزنا ألا يجدوا ما ينفقون صدق الله العظيم وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم ما من يوم يسبق العباد فيه إلا ملكان ينزلان فيقول أحدهما اللهم أعطي منفقا خلفا ويقول الآخر اللهم أعطي ممسكا سلفا أو كما قال عليه الصلاة والسلام ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்ற அல்லாஹ்வும் இல்லம் வந்து அத்திகாப்புடைய நெய்யத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வும் நல்லவியார்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நம்மை படைத்தவன் பரிபாலிக்குகிறவன் நம் சகல தேவைகளை நிறைவேற்றி தருகிறான் அந்த வல்ல ரஹ்மான் இவ்வுலகத்தில் எதற்காக நம்மை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை வாழ்க்கையில் விளங்கி செயல்படுகிற நன்மக்களாக நாளை மறுமையில் சுவனத்தை உரிமை கொண்டாடுகிற நல்ல மக்களாக நாம் ஆக வேண்டும் எனவும் அந்த ரஹ்மான் ஜல்ல ஜலாலுஹு எவைகளை செய்ய வேண்டாம் என அன்புடன் தடுத்திருக்கிறானோ எந்த செயல்களினால் அல்லாஹ்வுடைய கோபமும் அல்லாஹ்வின் சாபமும் ஏற்படுகிறது என தன்மதி முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்களோ அப்பேற்பட்ட இஸ்லாத்துக்கு மாற்றமான அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள் சைத்தானியத்தான சிந்தனைகள் செயல்பாடுகள் இவை அனைத்திலிருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் மத்திய செய்து கொள்கிறேன். இஸ்லாமிய மாதம் 12 இஸ்லாமிய மாதங்கள் 12 நான்கு மாதங்களை அல்லாஹ் கண்ணியமான மாதமாக ஆக்கியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அவ்வாறு கண்ணியமான மாதங்கள் நான்கு மூன்று மாதங்களை அல்லாஹ் தொடராக அமைத்திருக்கிறான். மூன்று மாதங்களை அல்லாஹ் தொடராக அமைத்திருக்கிறான். இஸ்லாமிய 12 மாதங்களில் 11ஆம் 12ஆம் அத்துடன் இஸ்லாமிய முதல் மாதம் என்ற வகையில் துல்காதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம் என்ற இந்த மூன்று தொடர் மாதங்களையும் அல்லாஹ் கண்ணியமான மாதங்களாக அமைத்திருக்கிறான். இது போலவே ரமலானுக்கு முன்னால் வருகிற ரஜப் என்ற தற்போது நாம் இருக்கிற இந்த மாதத்தையும் அல்லாஹ் கண்ணியமான மாதமாக அமைத்திருக்கிறார். அல்லாஹ்வினால் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள் நான்கு என்பதை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சூரத்து தௌபா குர்ஆனுடைய 10வது ஜுஸில் அல்லாஹ் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிவாய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கண்ணியமான மாதங்கள் வருகிற பொழுது நமக்கு காட்டித்தந்த சுன்னத்தான அமல்களில் ஒன்றுதான் இந்த மாதங்களிலே சுன்னத்தான மேலதிக நோன்புகளை வைக்கலாம். சுன்னத்தான மேலதிகமான நோன்புகளை இந்த கண்ணியமான மாதங்களில் வைப்பதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் மேலதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்கிற ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்திருக்கிறான். ஒரு சஹாபி வருகிறார்கள், நீண்ட ஒரு ஹதி ஒரு சஹாபி வருகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு உங்களை அடையாளம் தெரிகிறதா? நபிவர்கள் கேட்கிறார்கள், உங்களை சரியான முறையில் இடம் கண்டுகொள்ள முடியவில்லை. அந்த சஹாபி சொல்கிறார், யார சொல்ல இதற்கு முன்னரும் உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபிவர்கள் கேட்கிறார்கள், இதற்கு முன்னர் நீங்கள் என்னை சந்திக்க வருகிற பொழுது உடல் பருமன் உள்ளவராக இருந்தீர்களேன், இப்பொழுது ஏன் இப்படி மெலிந்து எங்களை பார்க்கையில சொல்கிறதா என்றால் முள்ளும் சோல் என்று சொல்லுவார்கள். இந்த நிலைமையில் நீ வந்திருக்கிறீர்களே, காரணம் என்னவென கேட்கிறார். அந்த சஹாபி சொல்கிறார்கள், அரசுரம்மா அல்லாஹ் எனக்கு உடல் ரீதியான பலத்தை தந்திருக்கிறான், சக்தியை தந்திருக்கிறான், நான் கூடுதலாக என்னுடைய வாழ்க்கையில் நோன்பு வைத்துகிறவன் இருக்கிறேன், கூடுதலாக என் வாழ்க்கையில நான் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் பிரிவாய் சனந்தாகுலின் சொன்னாங்க, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஹக்கை வைத்திருக்கிறான்,
நீ உன்னுடைய உடம்பை கவனிப்பதற்கு என அதற்கு ஒரு கடமையையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்படியும் உன் உடலில் நீ சக்தி இருக்குகிறது என நீ காணுகிற பொழுது நோன்புகளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு தொடரை வழிமுறையை காட்டிக் கொடுத்தார்கள். அதில் ஒன்றுதான் அத்தொருள் துறும் என்ற கண்ணியமான மாதங்களில் நீ நோன்பு வைத்துக் கொள்ளலாம் என்ற அந்த செய்தியை நாம் கதிப்பிய கிட்டாபுகளில் பார்த்தோம். அந்த வகையில் ரஜப் என்ற இந்த மாதம் அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்களில் ஒன்று. இதில் நோன்பு வைப்பது ஒரு சுன்னத்தான காரியம். அத்தோடு கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் நான் ஏற்கனவே சொன்னதை போல இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் என்று அந்த ஆரம்பிக்கிறாய். அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்துடைய நடைமுறையில் 12 மாதங்களை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அந்த 12 மாதங்கள் 4 மாதங்கள் கண்ணியமானவை என்பதை சொல்ல வருகிற ரப்புல் இஸ்ஸத் அதிலே மிக தெளிவாக ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவருக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாங்க எங்களுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, எங்களை போல உள்ள அடுத்த சகோதரர்களுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. ஆக மொத்தத்துல அநியாயம் என்பதை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான் என்பது நமக்கு அநியாயம் செய்வது என்பதை என் மீது நான் ஹராமாக்கியிருக்கிறேன். எனவே என்னுடைய அடியார்களே, உங்களிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்வார். எனவே அநியாயம் என்பது கூடாது என்பதை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் ரபுல் சாதாரண நாட்களில் நாங்கள் அநியாயமான காரியங்களில் பாவமான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறதனால் என்ன தீமையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறானோ, அதற்கான தண்டனை என்னவென அல்லாஹ் வகுத்திருக்கிறானோ, அப்பேற்பட்ட அந்த பாவமான காரியத்தை அந்த நன்மைக்கு அப்பாற்பட்ட அநியாயமான காரியங்களை இந்த கண்ணியமாக்கப்பட்ட 4 மாதங்களில் செய்வதனால் அதனுடைய விபரீதத்தை அல்லாஹ் இரட்டிப்பாக்க வைத்திருக்கிறான். அதனுடைய தீமை என்பது இருமடங்காக ஆகும் என்பதை இந்த ஆயத்துடைய கருத்து விளமாக்கள் சொல்கிறார்கள். காரணம் அல்லாஹ் சொல்கிறான், இந்த 4 மாதங்களில் அது அல்லாஹ்வினால் கண்ணியமாக்கப்பட்ட மாதம், அதில் நீங்கள் அநியாயமான காரியங்கள் ஈடுபடலாகாது. அநியாயங்களை செய்து வாழ்க்கையில் நீங்கள் சீரழித்தவர்களாக ஆகிவிடக் கூடாது என்ற கருத்தை அல்லாஹ் சொல்கிறார். இதையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை நன்மைப்படுத்துவது எப்படி, எப்படி அடியார்களை பாவங்களிலிருந்து பாதுகாப்பது, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நன்மை பயக்கத்தக்க காலங்களில் அவர்கள் எப்படி கூடுதலான நன்மைகளை சம்பாதிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது என்பதை தான் அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். எனவே அதில் ஒரு பகுதியான அல்லாஹ் சொல்கிறான், இந்த கண்ணியமான மாதங்களில் நீங்கள் பாவம் வலமையில் செய்வதையும் நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் அந்த பாவங்கள் கண்ணியமான மாதங்களில் இரட்டிப்பான தீமையை அல்லாஹ்விடத்தில் தண்டனையை பெற்றுத் தரும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே தொடரில் ரபுல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் காட்டித் தந்த நாளை மறுமையில் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிற வழிமுறைகள் பலவும் இருக்குகிறது. அதில் விசேஷமாக இஸ்லாத்தில் பார்க்கப்படுகிற பேசப்படுகிற ஒன்றுதான் சதக்கா. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா என்ற தான தர்மத்தை பற்றி பல வகையிலும் இந்த மக்களுக்கு நபியுடைய உம்மத்தினர்கள் ஆகி நமக்கு ஆர்வமூட்டியிருக்கிறார்கள். அந்த சதக்காவின் மூலம் கிடைக்கப்பெறுகிற நன்மை, இந்த மனிதன் ஒரு உலகத்தில் வாழ்கிற பொழுது ஒரு முத்தசத்திற்காக ஒரு முஸ்தீனாக அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்கிற தான தர்மங்கள் ஈடுபடுகிறவனாக இருக்கிறான் என்றால் அவனுடைய உலக வாழ்க்கையும் எப்படி அமைகிறது, நாளை மறுமையில் எங்கு போய் அவனுடைய ஒதுங்கு ஸ்தலம் அமையும் என்பத பல கவிதைகள் பார்ப்பான். நீங்க சதக்கா செய்ய உலகத்தில் நன்மைகள் ஏற்படுவதை போலதான் அந்த சதக்கா என்பது அணிந்தார் நான மறுமையில நரகத்திலிருந்து உங்களை பாதுகாப்பு. இதற்கான உலகத்தை நன்மைக்கு அமல் செய்யும் இந்த உலகத்திலும் செல்வமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை தாயாமா நாளை மறுமையிலும் நிம்மதியான சந்தோஷமான சுவர்த்த வாழ்க்கையை தாயாமா வக்கீனா அதாவன் நான் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து விடுகிறார். அதிகமானதாக இதை ஓதுகிறவர்களாக இருந்தார். என்ன எல்லாருக்கும் பாடமானதுதான், இந்த வார்த்தைகளை ஓதுகிற பொழுது அதனுடைய அர்த்தத்தை
திரும்பி ஓதினால் நிச்சயம் எங்கட வாழ்க்கையில ஒரு எங்கட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முறை ஏற்படும், உள்ளத்தில் கவலை ஏற்படும், கண்களில் கண்ணீர் வடியும். காரணம் நான் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறேன், யாரு இந்த உலகத்திலும் நிம்மதி சந்தோஷமான, குடும்பத்தில நிம்மதி சந்தோஷமான, தொழில் துறவில நிம்மதி சந்தோஷமான, அக்கம் பக்கத்தில் தன்னுடைய இனபந்தத்துடன் நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை தாயாகலாம். நான் மறுமையிலும் அது போன்ற போன வாழ்க்கையை தாயாகலாம். என்ன நரகத்துக்கு கொண்டு போகிறாரே, இஸ்லாமிய பார்வையில் மிகப்பெரும் ஒரு அமலாக கணிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் எல்லாரும் மௌத்தை எதிர்பார்க்கிறோம். நானும் தான், நீங்களும் தான், நம் குடும்பமும் தான், யாராக இருந்தாலும் எத்தனை மிகப்பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு நேரம் மௌத்து ஒன்றுதான் ஆகும். நாம் மௌத்தை மறந்தாலும் மௌத்து நம்மை மறக்க மாட்டார். நாங்க உங்களுக்கு எதை தந்திருக்கிறோமோ அதை நீங்க கொடுங்க, உங்களோட பண்ணி நீங்க சம்பாதிச்சது, நீங்க கஷ்டப்பட்டது, நீங்க உழைத்தது, நீங்க கட்டி காத்தது. உலகத்துல ஒரு சதத்தை நாங்க வாழ்க்கையில அடைகிறதாக இருந்தாலும் அது அல்லாஹ் கண்டிருக்கான். இந்த யகீன், இந்த நம்பிக்கை எங்க உலகத்துல எல்லா நேரங்களும் எத்துணை பெரும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக லட்சாதிபதியாக இருக்கலாம், எத்துணை ஆயிரங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம், இதை தந்தது யாரு? அல்லாஹ். நாங்க உங்களுக்கு தந்ததில் இருந்து நீங்க செலவு செய்ய, அப்ப அதுல என்ன சொல்ல வருகிறார், உங்களோட உள்ளத்துல இப்படி ஒரு குறுக்கு புத்தி எலும்பலாகாது, ஏற்படலாகாது. எது? இது என்னுடையது, இது என்னுடையது என்பது வரக்கூடாது, இது அல்லாஹ் தந்தது என்ற சிந்தனை வரணும். அப்ப நீங்க குறுக்கிறதுக்கு பின்வாங்க மாட்டீங்க. எனக்கு முன்னால எதிர்பார்க்கிறோமோ அல்ல புத்திமதி சொல்லி தருகிறார். எந்த மௌத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மௌத்த உங்களை வாழ்க்கையில வந்து சேர்றதுக்கு முன்னால நான் தந்ததில் இருந்து நீங்க அல்லாஹ்வுடைய பாதுகாத்த விஷயம் வாழ்க்கை. உபதேசம் செய்கிறான் இவ்வளவு சொத்து செல்வம் இருந்தது, இத்தனை பயன்கள் சதக்கா செய்ய செய்ய காது வழிய நான் கேட்டேனே, ஆனா இந்த வாழ்க்கையில அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் என்ற அந்த எண்ணம் வரலையே. இந்த மனுஷன் மௌத்துடைய நேரத்தை சங்கடப்பட்ட அல்லாஹ் சொல்வானா, என்னுடைய கொஞ்சம் பின்படுத்தியா, இந்த சக்கராத்துடைய நேரத்தை இன்னும் கொஞ்சம் பின்படுத்தி வையாதா, எதற்காக தெரியுமா? நான் இப்ப நீ தங்கள் இருந்து நான் சதக்கா செய்கிறேன், நீ தந்திருக்கா நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ தந்ததுதான் இது, நான் சொல்லத்தா செய்கிறேன். என்ன சாலையான ஒரு மனிதனாக ஆகுறீங்க என்பது ஒரு மனிதன் சாலிஹாக நல்லவனாக வாழ்கிறான் என்பதற்கு அதுவும் அடையாளம். சொல்கிறோமே நல்லவர்கள் நல்லவர்கள், ஒரு மனிதன் நல்லவன் என்பது அடையாளம் காணப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய பார்வையில் சதத்தாவையும் அல்லாஹ் சேர்த்து வைத்திருக்கிறான். எனக்கு கொஞ்சம் தந்திருக்கும் தாயாகலாம். யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல எந்த இடத்துல மௌத்து என்பதை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறானோ அதை யாராலும் தடுக்கலாது, அதை யாராலும் பின்படுத்தவும் இயலாது. என்பது இஸ்லாமியத்துடைய வாழ்க்கையில மிக உன்னதமான ஒரு செயல்பாடு என்பதை நாங்கள் மறந்துடக் கூடாது. இதனால் தான் பகுதியில நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுல நீங்க வீண் போக மாட்டீங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுல நீங்க நஷ்டமடைந்தவர்களாக நீங்க ஆக மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன் இது சம்பந்தமாக பல இடத்தில் சொல்றான். சொன்னாங்க
ஏற்படுத்திக் கொண்டார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு நாளும் குறைவு என்பது ஏற்பட மாட்டார். எந்த பொருள் என்று சதக்கா கொடுக்கப்படுகிறதோ அந்த பொருள் என்பது அது குறைவு ஏற்பட மாட்டார். காரணம் என்னது? அந்த திருக்குறள் அல்லாஹ்வுடைய வாஜா வாக்குறுதி, நீங்க எதை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தீங்களோ, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழிகளில் செலவு செய்தீங்களோ, அந்த அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு குறிப்பு அதை உங்களுக்கு அடுத்தடுத்து அதனுடைய பிரதிபலனை ஏற்படுத்துகிறார். நீங்க 1000 ரூபாய் சதக்கா கொடுத்தீங்களா? தெரியுமானவர்களே, நாங்க நினைக்க கூடாது நான் கொடுத்த சதக்கா 1000 ரூபாய், இந்த 1000 ரூபாய் என்னுடைய மொத்த பணத்திலிருந்து குறைந்து விட்டது. இல்லை, அப்படி நாங்க நினைச்சோம்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நாம் நம்பவில்லை என்பது அல்லாஹ் சொல்லுகிறான். மன தூய்மையோடு அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க கொடுக்கிற பணம் அது குறையாது. அல்லாஹ்வும் சொல்வான், அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்லித்தாரா, நீங்க கொடுத்து குறைய மாட்டாது, அதை இன்னும் இன்னும் அல்லாஹ் மேம்படுத்தி தருவான், அதை நிகழ்ப்புப்படுத்தி தருவான். சூரா பக்கரால அல்லாஹ் திருக்குறள் கருவன் கொடுக்குகிறார்களோ அவர்களுக்கு அதனை அல்லாஹ் இரட்டிப்பாக்கி அல்லாஹ் கொடுப்பான், இரட்டிப்பாக்கி அல்லாஹ் கொடுப்பான். இதுகிற சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில நம்புனதனால தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் சகோதரர்களே, அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் ஏழைகளாக இருந்தாலும் அவங்க விஸ்தீர்ணராக இருந்த சஹாபாக்கள் கூட சதக்கால் செய்யுமாறு நபியவர்கள் நான் தஸ்கீர் செய்யப்படுகிற பொழுது, தர்ரீப் செய்யப்படுகிற பொழுது, ஆர்வமூட்டப்படுகிற பொழுது தன்னால் முடியாவிட்டாலும் கூட எப்படி கொடுப்பதற்கான வழியை கையாளலாம் என்பதை தான் யோசித்திருக்கிறார். கணவன் ஒரு யுத்தத்தில நபியவங்க அல்லாஹ்வுடைய பாதையில செல்வம் தேவைப்படுகிறது, அல்லாஹ்வுடைய பாதையில போகிற மக்களுக்கு செலவழிப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது என்று சொன்ன பொழுது அவங்க யோசிக்கிறார்கள், எனக்கு ஒன்றுமில்லை, எனக்கு இதை கொடுக்கிறது ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. யார சொல்லுவா? அந்த சும்மா இருக்கல்ல, உடனே வெளியேறி போனாங்க. ஒரு யகூதியுடைய தோட்டத்துல போய் வேலை செஞ்சாங்க. என்ன வேலை? அந்த யகூதியுடைய தோட்டத்தில் இருக்கிற ஈத்தப்பல மரங்களுக்கு அங்கிருக்கிற கிணத்திலிருந்து தண்ணி அள்ளி ஊத்தோடும் தண்ணி அள்ளி ஊத்துறாங்க. அன்றைக்கு கிடைக்கிற அந்த கூலி இருக்குங்கிற உஜுரத் அதை கொண்டாந்து நபியிடத்தை கொடுத்தாங்க. யார சொல்லுமா? இது அந்த அவருடைய பாதையில செல்கிற மக்களுக்குரிய செலவுகளுக்கு இதை நீங்க வச்சுக்கோங்க. ஒரு மகன் நபியுடைய ஏழை மருமகன், இன்னொரு மருமகன் நபியுடைய செல்வந்த மருமகன். அவங்களோட குடும்பத்தை அந்த இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியாக அமைத்திருக்கிறார். நபியுடைய ஏழை நபியுடைய செல்வந்த மருமகன் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பவராக இருந்தாரோ அதுபோல நபியுடைய ஏழை மருமகனும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறவராக தான் இருப்பார். பயன் செய்தாங்க. தபூக்குடி யுத்தம் மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தாண்டி மதாரின் சலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த மலை பிரதேசத்தில் நடைபெற போகுகின்ற ஒரு யுத்தம். மிக நீண்ட நெடிய தூரம் செல்ல வேண்டும். என்னென்ன பிரயாணத்துக்குரிய தேவைகள் இருக்குகிறதோ அத்துறையும் தருகிறேன். ஒரு 100 ஒட்டகங்களை அந்த ஒட்டகத்திற்கு தேவையான பிரயாண சாதனங்களோடு தருகிறேன். இன்னும் தேவை இருக்குகிறது, இன்னும் பயன் செய்யறாங்க. மூன்றாவது முறையும் சொன்னாங்க, இன்னும் ஒரு 100 ஒட்டகத்தை இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் தேவைக்கு என நான் உங்களுக்கு தருகிறேன். ஒரே சபையில் ஒரே சபையில் ஒரு விடுத்தம் ரெண்டு விடுத்தம் அல்ல, 3 விடுத்தம் நதியவர்களுக்கு சொல்வார்கள். 100 ஒட்டகம் ஒட்டகத்துடைய ஒரு விலை எவ்வளவு கணக்கு போட்டு இன்றைக்கு காலத்தில் 300 ஒட்டகத்துக்கு என்ன பெருமதி வருது கணக்கு போட்டு பாருங்கள். அத்தோடு ஒட்டகத்தை கொடுத்ததை போல 1000 தீனார்கள் தங்க காசுகளையும் கொடுத்தார்கள். யார் சொல்லுமா? இந்த யுத்தத்திற்காக நீங்க வச்சுக்கோங்க. 1000 தங்க காசிகள் என்பதனுடைய பெருமதி பார்த்தாங்க முதல்ல. ஒரு தங்க காசி என்பது தீனார் என்று சொன்னார் அரபியில, ஒரு தங்க காசுக்கு சொல்லுவாங்க.
இன்றைக்கு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு தங்க காசு அந்த கோயின் என்பது 4 கிராம் 25 கிராம் 4.25 கிராம் கிட்டத்தட்ட அரை பவுண்ட் சொல்கிறோமே, அரை பவுண்ட் என்பதுதான் அன்றைய காலத்துல ஒரு தங்க தீனா. கணக்கு போட்டு பாருங்க, 1000 தீனார்கள் கொடுத்தாங்கன்னா எத்தனை 1000 கிராம் வருகிறது, அதை எட்டார பிரிச்சு பார்த்தா எத்தனை 100 பவுண்டுகள் வருகிறது, அத ஒரு கணக்கு பிரகாரம் தங்கத்துடைய ஒரு பவுண்ட் விலை என்னவென்று கணக்கு போட்டு பார்த்தா எத்தனை கோடி வரும் யோசிப்பாங்க. எப்படி கொடுத்தாங்க, அவங்க எப்படி மனசு வந்துச்சு இவ்வளவு அல்லாவுடைய பாதையில கொடுக்கறதுக்கு, அவங்க இருந்த யக்கீன், இது அல்லா எனக்கு தந்தான், அல்லா அவன் தந்தனை எனக்கு கொடுக்க சொல்கிறான், நான் எப்படி கொடுக்காம இருக்கிறேன், அல்லா தந்த பணம் நான் தந்தனை நீங்க கொடுங்கன்னு சொல்கிற பொழுது நான் எப்படி கொடுக்காம இருக்க முடியும். இது போன்ற சாதிகளுடைய வாழ்க்கையில அக்குமார் முபாரக் பற்றியும் உங்க அவரை பற்றி பேசப்படுகிற மிக நீண்ட ஒரு கருத்தரம் தான் ஹஜ்ஜிக்காக வேண்டிய உங்க பயணம் வர பயணத்தில் வருகிற பொழுது தூரத்துல பார்க்கிறாங்க ஒரு கருத்த நிற ஒரு ஒரு மனிதன் கருத்த நிற ஒரு உருவம் தென்படுகிறது, ஏதோ பூமியில கிணறி கொண்டிருக்கிறார், அதாவது தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னாங்க தன்னுடைய வேலையாளர்கள் ஆதிக்க சொன்னாங்க, அது யாரு என்ன செய்யறாரு போய் பார்த்துட்டு வாங்க. அவர் பேச்சு பார்த்துட்டு வந்து செய்தி சொல்கிறார், தன்னுடைய செயல்கடத்துல செய்தி சொல்றாங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய ஜீவனாம்சத்துக்காக வேண்டி, ஜீவனாம்சம் என்றால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய செலவுக்காக உணவு தேவைக்காக எதுவும் இல்லாததன் காரணமாக அந்த வீசப்பட்டிருக்கிற குப்பை தொட்டியில் தனக்கு ஏதேனும் உணவு கிடைக்குமா என்று தோண்டி பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வெளியே இல்லை எங்களை நடத்த எத்தனையோ மக்கள் திண்டு மிஞ்சதை தொட்டியதற்கு பிறகு அந்த ஊத்த குப்பைகளில் தனக்கு உணவு கிடைக்கின்றனரா என்று தேடுகிற மக்கள் நம்முடைய நாட்டிலும் இருக்கிறார்கள். யாராவது கண்டித்து அதை காணாமல் போனோமாக இருந்தால் அல்லா நாளை வருகையில் அல்லா எங்களுக்கு கேட்பான், எங்களுக்கு கேட்பான். இப்ப அப்துல்லா முபாரக் சொல்லுவாங்க, தன்னுடைய கணக்காய்வாளரை கூப்பிட்டாங்க, ஹாஃபிஸ், தன்னுடைய அக்கௌண்டரை கூப்பிட்டாங்க, கேட்டாங்க இந்த பயணத்துக்காக வேண்டி நாங்க எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கிறோம், எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கிறோம். சொன்னாங்க 1000 தீனார் இந்த பயணத்துக்கு, இந்த ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சொன்னாங்க நாங்க இந்த பயணத்தை ஹஜ்ஜுடைய பயணம் இடையில் இருக்குவோம், இதையும் நிறுத்துவோம், திரும்ப போவதற்காக எத்துறை படம் எங்களுக்கு தேவைப்படுமோ அதை வைத்துக் கொண்டு அடுத்தவைகளை அந்த ஏழை பெண்ணுடைய கையில் சதக்காவாக கொடுக்கும். இப்படி எல்லாம் ஒரு இஸ்லாமிய காலத்தின் முன்னோர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் நல்லவியார்களே, எனவே சதக்கா என்பது சாமானியமான ஒன்றல்ல போகுது, சதக்கா என்பது சாமானியமான ஒன்றல்ல, சதக்கா என்பது இஸ்லாமிய பார்வையில மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்றுத் தருகிற நாளை வருகையில் சுவனத்தில் கொண்டு போய் சேர்த்து வைக்கிற ஒரு கைங்கரியம் தான் சதக்கா. சரி சரி நாங்க பார்க்கிறோம், சரி சொன்னாங்க செல்லம், இந்த சகாவத் என்று சொல்கிற அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுதல் என்ற தான தர்மம் செய்கிறது என்ற இந்த நிலைப்பாடு இருக்கிறது, இது சாமானியமான ஒன்றல்ல, இது சகரத்து மரங்களில் ஒன்றுதான். இந்த அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொடுக்க கொடுத்து உதவ வேண்டும் என்கின்ற தன்மை சுனங்கல்ல உலகத்தை யாரெல்லாம் இப்பேற்பட்ட அந்த மனநிலைவோடு வாழ்கிறார்களோ, தகுதியாக அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுதல் என்ற அந்த தன்மையோடு வாழ்கிறார்களோ, இவங்க சாமானியமானவர்கள் அந்த சுவனத்து மர கிளைகளில் தொங்கி ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அத்தா என்று குழுகுள் ஜன்னா அவர்கள் சுவர்க்கத்தில் போய் சேருகிற வரை சிந்தனை செஞ்சு பாருங்க.
இதுபோல்தான் சதக்கா என்பதற்கு மிக பெரும் சார்ந்த அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சொன்னாங்க பகை என்று சொல்லக்கூடிய அந்த கஞ்சர்கள் இருக்கிறாங்களே, கஞ்சத்தை ஆக்கக்கூடியவங்க, இது சாமானியமான ஒன்று அல்ல, அது நரகத்திலிருந்து உருவான ஒரு மரம். அல்லாஹ் அந்த செல்வங்களை மறைத்து மறைத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்காது எண்ணி எண்ணி பார்த்து மறைத்துக் கொள்கிறார்களோ என்று சொன்னாங்க. இவங்க அந்த நரகத்துடைய மரக்கிளைகளில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபியுடைய எச்சரிக்கை போதற்கு, நபியுடைய எச்சரிக்கை இதுவரை நான் வருது இல்ல, அதே கஞ்சக்கரம் என்பது அவர்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் சொன்னதாகும். அடுத்தவர்களின் அல்லாஹ் எச்சரிக்கிறான் சகோதரர்களே, அல்லவீனமாகவும் அடுத்தவர்களையும் கொடுக்க விடாது, அவர்களையும் கஞ்சர்களாக மாற்றுகிறார்களோ, இன்னும் அல்லாஹ் தந்த சகோதரர்கள் அருக்கொடைகளை மறைக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான் இப்பேற்பட்ட அல்லாஹ் தந்த அந்த நிர்மத்தை மறைக்குகிற அந்த குப்பாரும் நிர்மா என்ற அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதார செல்வத்தை தந்தவர் அல்லாஹை மறந்து வாழ்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய கேவலம் நிறைந்த வேதனையினை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். சின்ன செஞ்சு பார்க்கிறோம் எச்சரிக்கைகளை பார்த்து வாழ்க்கையில நீங்க திருந்துங்க. நான் தந்திருக்கிற செல்வங்களை சொத்துக்களை நான் நிரப்புகிற பாதையில் செலவழிக்கிற நண்பர்களா உருவாகுங்க என்பதற்கான எச்சரிக்கைகள். எச்சரிக்கைகளை அல்லாஹ் முன்வைத்திருக்கிறானோ அதற்கான சில உதாரணங்களையும் குர்ஆன் வைத்திருக்கிறான். சில உதாரணங்களை அல்லாஹ் தஆலா உலகத்தில் நாம் கொடுத்த சொத்து செல்வங்களை மறைத்தவர்களுடைய வாழ்வு எப்படி முடிந்தது என்பதற்கான உதாரணம் அல்லாஹ் குர்ஆன் இருக்கிறது. 29வது ஜுசு தபாரக் நபி. இந்த தபாரக் நபி என்று ஆரம்பிக்கிற ஜுசுல இரண்டாவது சூரா சூரத்து நூர் என்று சூரத்துல் கலம் எடுத்து பாருங்க. சூராவை பாருங்க. சில மக்கள் யாரும் இதுல யாருக்கும் பங்கு கொடுக்க கூடாது, அல்லாஹ் தந்திருக்கிற இந்த விவசாயம் இந்த வேளாண்மை எங்களை தோட்டத்தில் விளைத்திருக்கிறவைகளை நாங்க மட்டும் இரவோடு இருவாங்க, நாம் மட்டும் சுருட்டி கொள்வோம், இங்கு நிச்சயங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, யாரும் தந்துடக் கூடாது, யாரும் பார்த்துவிடக் கூடாது என அவர்கள் மறைவாக அதனை கையாள முயன்றாங்களோ அவங்களுக்கு ஏற்பட்ட கைசேதம் என்னது என்பதை அந்த சூரத்துல் கலம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஜும்மாவுக்கு பிறகு வீட்டுக்கு போய் குரான புரட்டி பாருங்க. குரான சூரத்துல் கலம் கூட்டத்தில் வாழ்ந்தவன் தான் இந்த காரூன் அவனுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்ட செல்வங்கள் எந்த அளவுக்கு சொன்னா அந்த செல்வங்கள் சேமித்து அது மறைக்கப்பட்ட அந்த ஹதானா பொக்கிஷம் இருக்குகிறது. அந்த பொக்கிஷங்களை துரத்துகிற சாவி அதனுடைய கீஸ் இருக்குகிறது, அதை தூக்கிறதுக்கு 11 ஊத்தங்கள் தேவைப்பட்டது என பொதுவாக எங்கே இருக்கிறது தான் ஒரு மதரசா அல்லது ஒரு மஸ்ஜித் அல்லது இன்னும் பல நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு அந்த நிர்வாகிகள் செல்வம் உள்ள மக்களுக்கு போய் கேட்பான், எங்கட தேவைகள் இப்படி இருக்குகிறது, இன்னென்ன வேலைகள் செய்ய வேண்டி இருக்குகிறது, மக்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு முக்கிய அத்தியாவசிய தேவை இருக்குகிறது, அந்த அரபி கல்லூரிக்கு தேவை இருக்குகிறது, அந்த பிராண் மதரசாவுக்கு தேவை இருக்குகிறது என அந்த பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட அந்த போலீஸ் மரபுகளிடத்தில் அந்த லட்சாதிபதிகளிடத்தில் போய் கேட்பது வளமை. இன்றைய ஊருடைய வளமை, நாட்டு வளமை இது இன்றைக்கு நேற்று உருவானதல்ல, காரூனுடைய காலத்திலேயே இருந்திருக்கு. காரூனுடைய காலத்திலே இருந்திருக்கு. அல்லாஹ் சொல்றான் அந்த காரூனுடைய காலத்தில் இருந்த சில நல்ல மக்கள் அந்த காரூனத்துல போய் சொல்றாங்க, மிகப்பெரிய மிகப்பெரிய செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார், இதை கொண்டு யாரெல்லாம் ஏழை எளிய தேவையுள்ள மக்கள் இருக்கிறார்களோ இவளுக்கு நீ உதவி செய்யப்பா. இந்த பொருளாதாரத்தை கொண்டு நீ பாவத்தை சம்பாதிக்கிறாய். அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற இந்த உபகாரத்தை போலவே உபகாரம் பெற வேண்டிய மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பொறுத்து உதவப்பா என்று சில நல்ல மக்கள் சொன்ன பொழுது அல்லாஹ் நமக்கு உதாரணம் வைத்திருக்கிற முதல்ல அந்த காலம் சொன்ன வார்த்தை நன்றி, நீங்க சொல்கிறத போல இது அல்லாஹ் எனக்கு தந்தது, நான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும், உபகாரம் செய்யணும் என்று சொல்றீங்களே, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. இது என்னுடைய அறிவு சாதுரிய தன்மை, என்னுடைய புத்தி கூர்மையினால் எனக்கு என அல்லாஹ் வழங்கியது, இதுல வேறு யாருக்கு எந்த பங்கு இல்லைன்னு சொல்கிறான். உங்களுக்கு தந்திருக்கிறதே உங்களை போல தேர்வு உள்ள மக்களுக்கு கொடுக்கிறதுதான், நீங்க மட்டும் முழு பூசணிக்க முழுக்க முழுக்கிறதுக்கு இல்ல. அல்லாஹ் உனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தில் விளங்கவும் இல்லை, அடுத்தவர்கள் சொல்லி அதை செயல்பட முன்வரவும் இல்லை. சொல்வாங்க பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில ஒன்று சுய புத்தி இருக்கணும், அது சொல் புத்தி இருக்கும். தான் சுயமாக சிந்திச்சு நல்ல காரியங்கள் எது எதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை விளங்கி செயல்பட முன்வரணும், அல்லது அடுத்தவர்கள் சொல்லிக் கொடுக்கிற சொல் புத்தியாவது கேட்டு செயல்பட முன்வரணும். இந்த காரணம் இந்த ரெண்டுமே இருக்குல்ல. அல்லாஹ் சொல்கிறார், எனது உனக்கு தந்தவர் தராமலே இருக்கலாம், அவனையும் அவனுடைய சொத்து செல்வங்களையும் பூமிக்குள்ளே நாம் இழுத்துக் கொண்டோம். இதே கருத்தை சூரத்துல் ஃபஜ்ர்ல நீங்க பார்க்கலாம். குர்ஆன்ல அம்மா ஜுஜு என்று சொல்கிறோமே, அம்மா யத்தஸாஅலூன் கடைசி ஜுஜு, அதில் சூரத்துல் ஃபஜ்ர் எடுத்து பாருங்க, அதிலும் அல்லாஹ் சொல்கிறார் பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட மனிதனுடைய திறமை எப்படி இருக்கிறது, அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது, எதனால கொடுத்த பொருளாதாரத்தை அல்லாஹ் திரும்ப பிடித்துக் கொள்கிறார் என்ற கருத்தை அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ரிலும் சொல்லி காட்டுகிறார். செய்கிறவர்கள் யாரு பாவனை அறியாத பரிசுத்த மலக்குமார்கள். அல்லா தந்த பொருளாதாரத்தை அல்லா விரும்புகிற வழியில தேவையுள்ள மக்கள் இனம் கண்டு நாங்க கொடுக்க வேண்டா, மிகப்பெரிய சாபத்தேது சாபமிடுகிறவர்கள் சாமானியமானவர்கள் இல்ல, பரிசுத்தமான மலக்குமார்கள். முஸ்லிம் சரித்து ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நாளும் காலையில் மனிதன் எழும்புகிறார், நாங்கள் எல்லாரும் காலையில எழும்புகிறோம், சுபகுடைய தொழுகைக்கு அதற்கு ஆட்சிக்குரிய தொழுகைக்கு எழும்புகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்று சொன்னாங்க, இந்த மனிதர்கள் எழும்புகிற ஒவ்வொரு காலை பொழுதிலும் இல்லா மலக்கான் என்றுதான் வானத்திலிருந்து ரெண்டு மலக்குமார்களும் வந்து சேர்ந்துடுறாங்க. வானத்திலிருந்து ரெண்டு மலக்குமார்களும் வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த மலக்குமாரனுடைய டியூட்டி என்ன தெரியுமா, ஒரு மலக்கு துஆ செய்வார். எப்படி துஆ செய்வார், அல்லாஹும்மாஅதி முன்ஃபிகன் ஹல்ஃபா, யா அல்லாஹ் நீ கொடுத்த பொருளாதாரத்தை நீ விரும்புகிற வழியில யாரெல்லாம் செலவு செய்கிறாங்களோ அதற்கு பிறந்த பிறகு உபகாரத்தை நீ குடியாரா. ஒரு மலக்கு துஆ செய்கிறார், எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய பாதையில தேவை இருக்கிற இடத்துல தேடி கொடுக்குகிறவனால அவனுக்கு கிடைக்கப்படுகிற துஆ கொடுக்கப்படுகிறவர்கள் துஆ செய்தார்களோ இல்லையோ மலக்குமார்கள் துஆ செய்தார்கள். செலவு செய்யறாங்களோ அவர்களுக்கு அதை பன்மடங்காக இரட்டிப்பாக ஆக்கக்கூடியார்கள். இதுக்கு நேர மாற்றம் அடுத்தவர் பதுவா செல்கிறார். அடுத்தவருக்கு இவங்களை டியூட்டி இருந்தான், காலையில வந்ததிலிருந்து அவங்க மாலை வரை அல்லது இரவு நேரம் வரை அடுத்த மலக்குமாருடைய செத்து வார வர இவங்களுடைய ஒரு ஆள் துவா செய்வார், அடுத்தவர் பதுவா செய்வார். என்ன பதுவா செய்கிறார், அல்லாஹும் நீ கொடுத்த செல்வத்தை யாரெல்லாம் தேவை உள்ள மக்கள் இருக்கிறாங்க தெரிஞ்சு கொடுக்காம இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அதை இல்லாமல் ஆக்கிறார். அவர்கள் சொல்லப்படுகிற இன்றைக்கு மக்களிடத்தில் நிறைய செய்வதற்கு நிறைய செய்வதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்பதற்காக எங்களோட நன்மையான காரியங்களை நாங்கள் புரட்சிடக் கூடாது. இன்னைக்கு சமூகத்தை நடக்கிற ஒரு முசீபத் அதுவும் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு நல்ல ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் இவரும் ஈடுபட்டிருந்தார், ஒரு பிரச்சனை ஒரு மனக்கட்ட போந்துச்சு இவர் ஒதுக்கிக் கொள்வார், இதுக்கு கூட இதுக்கு நான் செலவு செய்ய மாட்டேன். ஆளுக்கா போது மனசுல சத்தியமும் செஞ்சிருவாங்க. சத்தியமும் செய்வாங்க. அல்லாஹ் குர்ஆன் சூரத்துல் பக்கரால சொல்றான், ولا تجعلوا الله قربة لأيمانكم أن تبروا وتتقوا وتصلحوا بين الناس والله سميع عليم. அல்லாஹ் அடியார்கள் எங்களை பார்த்து சொல்லுவாரா, என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே, நீங்க செய்யற சத்தியங்களை, நீங்க செய்யற நல்ல காரியங்களுக்கு இடைஞ்சலாக ஆக்கிவிடாதீர்கள். அந்த நீங்க செய்யற நல்ல காரியங்கள், ஒத்தப்போ அல்லாஹ்வை பயந்து செயல்படுகிற நன்மையான காரியங்கள், மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனைக்கு இடையே சொல்கை என்ற ஒரு உடன்பாட்டை, ஒரு நல்ல நிலைமையை ஏற்படுத்தி வைக்கிற இந்த நல்ல காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்ற நிலைமைகளை நீங்க சத்தியம் செஞ்சிடாதீங்க. சகோதரர்கள் வேறெங்கே முன் எடுத்து பேசுகிறேன். இதற்கு ஒரு உதாரணம், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அல்லாஹ் என்னென்ன பரிசனைகளை பாடங்களை சொல்லித் தருகிறானோ அதற்கு நம்முடைய முன்னோர்களின் மூலம் உதாரணங்களையும் சொல்லியிருக்கிறார். சூரத்து நூர் பராந்த 18வது சூரத்து நூர் எடுத்து பாருங்க, என்ன எடுத்து பாருங்க சகோதரர். இது எனக்கு மட்டும் நான் பேசிட்டு போறதுக்கு அல்ல, இது சமூகத்துல ஒரு சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்ற நன்னோக்கோடு பேசுகிறோம் சகோதரர். சூரத்து நூர் அல்லாஹ் சொல்கிறார், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுக்கு தெரியும் சரித்திரம், அவருடைய அன்பு தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியும் அவங்களையும் அல்லாஹ் அவருக்கு மீண்டும் ஒரு சம்பவம், அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய நடைமுறையில இந்த உம்மத்துக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கிறான். என்ன நடைமுறை, என்ன செஞ்சாங்க, அவருடைய வீட்டுக்குள்ளேயாக வளர்க்கப்பட்ட ஒரு சஹாபி, அவருடைய வீட்டுக்குள்ளே அங்கதான் சாப்பிட்டாங்க, அங்கதான் படுத்தாங்க, அவருடைய தேவைகளை அவருக்கு சுழியமாக நிறைவேற்றி கொடுத்தாங்க. இப்பேற்பட்ட ஒரு சஹாபி தன்னுடைய மகள் ஆயிஷாவுடைய விஷயத்துல தவறாக நடந்து கொண்டாங்க. என்னது, இந்த ஆயிஷா தவறான முறையில வெளியில நடந்து கொண்டா, நடந்துவிட்டார் கனிமன் அல்லாஹ் எதை சொல்லிக் கொள்கிறோம், இப்பேற்பட்ட சிந்தனை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அதை வன்னையாக கண்டித்திருக்கிறான். அந்த ஆயிஷா என்ற அந்த பெண் பத்திரிக்கரமான அப்பழுக்கற்ற சுத்தமான பரிசுத்தமான பெண் என்பதை பற்றி குர்ஆன் சூரத்து நூல்ல 11 தொடர் வசனங்களை அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சிலர்கள் தன்னை ஷியாக்கள் என்று அந்த வட்டத்துக்குள் வைத்துக் கொண்டவர்களுடைய அகீதா கோட்பாடு என்னென்றா, இந்த ஆயிஷா வாய் கூட்டுகிறது எனினும் நாம் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறோம், இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ற இந்த நபியுடைய பெண்மணி அவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் நம்முடைய ஷியாக்களுடைய ஆட்சி அதிகாரம் மதீனா மக்காவுடைய எல்லைக்குள் வந்துவிட்டால் நம்முடைய கடமை பாடல்கள் ஒன்றுதான், அந்த ஆயிஷாவுடைய கபரை தோண்டி அந்த பெண்ணை வெளியெடுத்து நாம் ஹஜ்ஜு என்பதை அடிப்போம் என்று சொல்கிறவர்கள் நம்மிலே நடந்து கொண்டார்கள். வீட்டிலேயே வளர்ந்த அந்த சஹாபியுடைய விஷயத்துல அவரை வளர்த்த அந்த பெண்ணுடைய தந்தை அவங்க சுத்திக்கிறது எல்லாம் காரணம் உள்ளம் எந்த பாடுபட்டு இருக்கு நினைச்சுப்பாரு. எங்க வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்த எங்களை நாங்க போட்ட சோத்தத்தின் நாங்க குடித்த தண்ணிய குடித்தவன் ஏன்ன புள்ள விஷயத்துல இப்படி நடந்து கொண்டா எங்களை உள்ளம் என்ன பாடுபடுச்சு. இந்த கஷ்டத்தில் அவங்களால தாங்கி கொள்ள முடியல, சத்தியம் செஞ்சாங்க. இந்த மித்தகுண அசாத்தா என்ற என்னுடைய மகளுடைய விஷயத்துல இப்படி நடந்து கொண்டவனை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவனுக்கு எந்த உதவிகளும் இதற்கு பிறகு செய்ய மாட்டேன். இது ஒரு மனிதனுக்கு இருக்குகிற இயற்கையான நிலைமை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல்லாஹ் இஸ்லாமிய பாடத்துல உயர் அந்தஸ்து குணங்களை எப்படி படித்து தருகிறார், அல்லாஹ் பொதுவாக வசனம் திறக்கிறான், உருள் பகுதி பின்கும் யாரெல்லாம் விசாலமான பொருள் செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்தத்தில் உயர்வானவர்களாக இருக்கிறார்களோ இவங்க ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் சத்தியம் செய்யாதீங்க. ஆரம்பத்து சொன்னேன், உங்களை சத்தியத்தை நீங்க செய்த நன்மைகளுக்கு இடையூறாக அமைத்துக் கொள்ளாதீங்க என்று சொல்கிற அல்லாஹ் அதற்கு முன் உதாரணத்தையும் சம்பவம் ஆப்பறான் சொல்லியிருக்கிறார். எனவே தெரியுமா சகோதரர்களே, நாங்க எங்கட கபருக்கு நாங்க தேடுவோமே ஒழிய அடுத்தவனை பார்த்து நாங்களும் கொடுக்கிறது இல்லை அடுத்தவனையும் கொடுக்க விடாம தடுக்குகிறது என்ற இந்த துருப்பாக்கியல்லை நாம் உள்வாங்கப்பட்டு விடக் கூடாது. எனவே எங்களுக்கு தெரியுமா இருந்தால் எந்த மதரசாவுக்கு கொடுக்கணும், எந்த மத்திலுக்கு கொடுக்கணும், எந்த நல்ல பணிகளுக்கு கொடுக்கணும், எங்களை இருக்குகிற எத்தனை ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சரக்கிடப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமைகளை நாம் தீர்ந்த அவர்களை சீராக்கி வைக்க வேண்டும் என்று நமக்கு தெரிகிற பொழுது நிச்சயமா செய்வதற்காக, அதை களைவதற்காக, அழகான முறையில் அந்த நிலைமைகளை சீர் செய்வதற்காக, அந்த பணிகளை தனித்து நின்று செய்வதை விடவும் கூட்டாக நின்று செய்வதுதான் மிக ஏற்றமானது. இதை நல்லா சொல்கிறார், நன்மையான காரியங்கள் செய்யறத நீங்க தனியா செய்யாம ஒத்தருக்கத்தை சேர்ந்து ஒத்தாசையோடு செய்யுங்க, ஒத்தாசையோடு சேர்ந்து செய்யுங்க. தமிழ்ல சொல்லுவாங்களே சிறுதுள்ளி பெருவன் சிறுதுள்ளி பெருவன் எளிய தேவையுள்ள மக்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை போக்குகிற, அவருடைய வறுமைகளை இல்லாதாக்குகிற நிலைமைகளை ஏற்படுத்துகிற நல்ல சௌக்கியத்தை, நல்ல கைங்கரியங்களை, நல்ல காரியங்களை செய்வதற்கான அனுகூலத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நம்முடைய உள்ளங்களை ஒற்றுமை உள்ள உள்ளங்களாக, பிரிவை ஏற்படுத்திவிடாத ஒற்றுமையாக, சமூகத்துக்கு நல்ல தொண்டு செய்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் கபூல் செய்தருவானாக. வாஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில்
ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyca.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
அல்லாஹ் 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 அல்லாஹ்